இந்தியாவின் புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கும் நரேந்திர மோடி வெளியுறவு கொள்கையில் என்ன முக்கிய சவால்களை அவர் எதிர்கொள்ளக்கூடும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
திரு நரேந்திர மோடி இதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் எந்த ஒரு அங்கம் வகித்தவர் அல்ல. மாநில அளவில் அவர் பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். வெளியுறவு கொள்கைகளை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறார், எந்த விதமாக கையாளப் போகிறார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் என்பது வந்து அலுவலர்கள் உள்ள ஒரு அங்கம் வகிக்கும் ஒரு விஷயம். அதனால் வெளியுறவு கொள்கையை இவர் முதல் கட்டமாக வந்து முக்கியமாக வந்து இவருக்கு உதவி செய்ய போகிறவர்கள் வந்து அலுவலர்களுக்காக. ஆனால் பொறுத்தவரை முக்கியமான ஒரு வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. வந்து பாகிஸ்தானை பற்றி பார்க்க போனால் வந்து பயங்கரவாத ஊடுருவல்கள் ஒரு விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். சீனாவை பார்க்க போனால் வந்து இரண்டு நாடுகளுடைய ஒரு பவுண்டரி டிஸ்பியூட் வந்து ஒரு பெரிய விஷயம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்க்க போனால் வந்து ஒரு தலைவர்களுடைய ஒரு எக்யூவேஷன் ஒரு உறவே இதுவரைக்கும் இல்லை, இனிதான் தொடங்க வேண்டும். ஸோ மொத்தமாக ஏகப்பட்ட அதை எப்படி கையாளப் போகிறார் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இது அவர் ஒரு திறமைசாலி, ஒரு ஸ்ட்ராங் ஒரு வியூஸ் உடைய ஒரு தலைவர். ஆனால் இதற்கு முன்னிருந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்தை ஒப்பிடும் போது இவர் ஒரு வளைந்து கொடுக்கும் மனப்பான்மை உடையவர் அல்ல. வெளிநாட்டு கொள்கைகளில் வந்து ஒரு வீக்கான ஒரு கொள்கையை கையாள மாட்டார் என்று தெரிய வருகிறது.
அந்த தன்மை அல்லது அந்த பிம்பம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? குறிப்பாக பாகிஸ்தான், வங்கதேசம், சீனா இவர்களை கையாளும் பொழுது இவருடைய இந்த தோற்றம் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து பயன்படும் அல்லது சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
10 வருட யூபிஏ மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை அண்டை நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி ஒரு நல்ல முறையில் நடத்தவில்லை. அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு தரவில்லை, இந்தியாவை அவர்கள் சீண்டி பார்த்தார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒரு சில விஷயங்களில் வந்து இந்தியா தன்னம்பிக்கையாக நடக்கவில்லை. நியாயமான முறைகளில் சில விஷயங்கள் நடக்க வேண்டியதை இவர்கள் வந்து அதை அழுத்தம் கொடுத்து செய்யவில்லை என்று ஒரு குறைபாடை கூறுகிறார்கள். அந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடந்த தருணத்தில் இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா, ஒரு வலிமைமிக்க இந்தியா, ஒரு கொள்கையை கையாளுமையினால் பாதகமாக அது சாதகத்துக்கு உள்ள அறிகுறிகள் வாய்ப்புகள் உள்ளன என்றே சொல்லலாம். ஒரு வீக்கான பாலிசி வைத்து கொண்டு உலகத்தை கையாளும் போது வந்து எந்த விதத்திலையும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காது என்றுதான் கருதுகிறார்கள்.
அந்த பின்னணியை வச்சு பார்க்கிற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவில் மோடியினுடைய பிரசன்னம் என்பது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க?
உண்மையிலே உடனடியாக மாற்றங்கள் வருமா என்று சொல்ல முடியாது. ஐ திங்க் மோடியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால் வந்து டொமஸ்டிக் நேஷனல் பாலிடிக்ஸ்ல உள்ள சில மாற்றங்களை அவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் அதுல கொஞ்சம் அவர் கொஞ்சம் கவனம் நிறைய செலுத்துவார். இலங்கை மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து அவர் சமயம் எடுத்து படித்து ஒரு ஒப்பீனியனை வந்து அவர் ஏற்படுத்திய போதுதான் அவர் அதை தீவிரமாக கையாளக்கூடும் என்று தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, அவர் வந்து இலங்கை இதுவரைக்கும் செய்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருந்த சில விஷயங்கள் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று தெரிகிறது. பொதுவாக வந்து இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் செய்யாத தருணத்தில் மோடியினுடைய அரசாங்கம் அதற்கு ஒத்து போகுமா என்பது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. மன்மோகன் சிங் அரசாங்கம் அதற்கு ஒத்து போனது, அவர்கள் சில விஷயங்களை வந்து முயற்சி செய்தார்கள், ஆனால் முயற்சி அதற்கு பயனளிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்துள்ள அரசாங்கம் அந்த மாதிரிப்பட்ட ஏமாற்றங்களை ஒத்துக்கொள்ளாது சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்யும் என்று தெரிகிறது. அதே சமயத்தில் இது ஒரு தனிப்பட்ட அரசாங்கம், அவங்களுக்கு தனிமையான ஒரு பெரும்பான்மையான அரசாங்கம், மற்ற கூட்டணிகள் தமிழகத்தை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் இதில் இல்லை. ஆனா அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இந்த தேர்தலினுடைய சில விஷயங்கள் டெல்லிக்கு புரிகிறது. ஏடிஎம்கே ஜெயலலிதாவினுடைய கட்சியினுடைய பெரும்பான்மை 37 சீட்டு கிடைத்ததை வைத்து அவர் வந்து டெல்லி அரசாங்கம் சில விஷயங்களை செய்யாமல் போகுமேயானால் அழுத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக பிஜேபி தமிழ்நாடு யூனிட் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு யூனிட் ஒரு கட்சியாகும். டெல்லியில் அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் இல்லைன்னா கூட பிஜேபி டெல்லி தமிழ்நாடு யூனிட் வந்து ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு ஒரு அமைப்பாகும். நிறைய லீடர்ஸ் வந்து அதோட தலைவர்கள் வந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். அந்த மாதிரி ஒரு அழுத்தங்கள் வரும்போது வந்து மோடி மன்மோகன் சிங் அரசாங்கம் செய்த தவறுகளையும் செய்யாது என்றுதான் நினைக்கிறோம். ஒரு விஷயங்களை அது ராஜபக்சேயுடைய சில மாறிப்பட்ட ப்ராமிஸ் செய்து கொண்டு அது செய்யாமல் போனால் இவர் வந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்றுதான் தெரிகிறது.
தெற்காசிய அண்டை நாடுகளுடனான இந்த உறவு தாண்டி மேற்குலகத்திற்கும் இந்தியாவுக்குமான உறவில் மோடியினுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்?
மேற்கத்த நாடுகள் பேசும்போது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா, யூரோப். அமெரிக்கா தான் முக்கியமான ஒரு நாடு. இதுவரைக்கும் மோடிக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. 2002 நடந்த கோத்ரா இரக் கலவரத்தை, முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்தை வைத்துக் கொண்டு அவரை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு விசா எல்லாம் இதுவரைக்கும் கொடுக்காமல் இருந்தார்கள். சோ இனி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட வந்து இவர் புதுசாக ஒரு இக்குவேஷன், ஒரு லீடர்ஷிப் லெவல்ல கூட இக்குவேஷன் இனிமேதான் தொடங்க வேண்டும். ஆனால் லீடர்ஷிப்புடைய லெவல்ல ஒரு தலைவர்கள் என்ற ஒரு இதுல வந்து ஒரு ஒரு உறவு இல்லாமல் போனாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்கிறது. அதை வந்து அவர் கண்டினியூ பண்ணதான் செய்வார் என்று தெரிகிறது. ஆனால் முக்கியமாக வந்து இவருடைய வெளிநாட்டு கொள்கையில் ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு பங்கு என்னவென்றால் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கொள்கை உடையவர். சோ அது அந்த மாதிரிப்பட்ட இதுல வரும்போது வந்து இவர் வந்து ஒரு ப்ரோ லிபரலைசேஷனுடைய ஆள். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கார்பரேட் ஹவுஸ் சப்போர்ட் பண்றவருடைய ஒரு தலைவர். அப்படி வரும்போது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு இவர் வந்து ஒரே வெரி வேண்டிய ஆள். அவர் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா வந்து இவரை விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் என்றுதான் தெரிகிறது.